السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تحرموا الطيبات ما أحل الله لكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين. صدق الله مولانا العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரமதானுடைய இந்த நாலாவது நோன்பை நோற்ற நிலையில் ஒரு முக்கியமான விடயத்தை இன்று நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய தீன் எமக்கு எல்லா காரியங்களிலும் நிதானத்தையும் மிக அழகாக ஒரு காரியத்தை முன்வைப்பதையும் விரும்புகிறது. அதில் எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வுடைய திருப்திய நாடி நிதானத்துடனும் மிருதுவாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் வரம்பு மீறி செயல்படாமல் நாம் இதில் நடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வருவதற்கு காரணமாக இருக்கிறது. பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் ஒரு சதி, ஒரு சூழ்ச்சி, அது ஒரு பெரிய வியாபாரம், இஸ்லாமோபோபியா. இந்த இஸ்லாமோபோபியாவுடைய வலையில எங்கட சில வாலிபர்கள், சில முஸ்லிம்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். அதனால் முஸ்லிம் சமூகம் முழுதாக இதுக்கு விலை கொடுக்க வேண்டி வருகிறது. அதால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் நஷ்டமும் பயங்கரமானது. அந்த பாதிப்பை நாம் திரும்ப ஒரு நல்ல நிலைமை கொண்டு வருவதற்கு டேமேஜ் கண்ட்ரோல் மிக பாரிய அளவில் செய்ய வேண்டியிருக்குது. அதுக்கு உலகளாவிய ரீதியில எங்களிடத்தில் வளங்களும் பற்றாக்குறை இருக்குது. மனித வளங்களும் ரிசோர்சஸும் எமக்கு மிக குறைவாக இருக்கிறது. அதனால் எங்களை பற்றி உண்டாக்கப்படக்கூடிய தவறான விஷயங்களை நாங்கள் சரியாக முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். 2019 ஏப்ரல் மாதம் 21 திகதி ஏற்பட்ட அந்த கொடூரமான குண்டு தாக்குதல், அதனால் கிறிஸ்தவ ஆலயங்கள் தாக்கப்பட்டது மாத்திரம் இல்லாமல் அந்த ஈஸ்டர் சண்டேயுடைய நாளில் ஏற்பட்ட உயிர் அழிவுகளும், அதில் கிறிஸ்தவ சமூகம்தான் கூடுதலாக உயிரிழந்தாலும் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் முஸ்லிம்கள் கூட இதில் உயிரிழந்திருக்கிறார்கள். எங்களுடைய உறவுகளில் ஒருவரும், ஒரு தாயும் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நாளையில் அல்லாஹு தஆலா இப்படியான நிலைமைகள் திரும்ப உலகத்தில் நிகழாமல், எந்த மத பெயரிலும் இப்படி ஒரு நிலைமை வராமல் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும் என்று நான் முதல் முதலாக துவா செய்து கொள்கிறேன். அத்தோடு இப்படியான நிலைமைகளுக்கு எங்களோட வாலிபர்கள் தள்ளப்படாமல் இருப்பதற்கு சில வழிகாட்டல்களை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். சென்ற வருடம் ஒன்பதாம் திகதி செப்டம்பர் மாதம் 2019 9/9/2019 என்பது என்னுடைய பார்வையில் மிகவும் ஒரு கவலையான, எப்படி 21 ஏப்ரல் 2019 ஒரு சோகமான நாளோ அதே போலதான் இந்த நாளும். இதுல முஸ்லிம்கள்ல ஏராளமானவர்கள் ஐக்கிய நாட்டு சபையுடைய அந்த சட்டத்தின் அடிப்படையில 60-70 பேர் இவர்கள் வந்து இன்டர்நேஷனல் தீவிரவாதிகளுடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கெசட் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது யுனைடெட் நேஷன் ரெகுலேஷன் நம்பர் 1/2012 என்ற இந்த லிஸ்டில் வந்திருக்கிறது. இது such list under the heading of individuals, of the names of other relevant information of individuals specified in the schedule என்பதாக இது கெசட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுல எங்களோட நாட்டில் ஏற்பட்ட ஆக ஒரு கவலையான நிகழ்வாக நாம் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. கண்ணியமானவர்களே, இன்று எத்தனையோ குடும்பங்கள் இதனால் அவதிப்பட்டு கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு சூழல நிலைமைய இதுக்கு பிறகு இந்த நாட்டிலோ உலக நாடுகளிலோ யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எந்த மார்க்கத்தின் பேரிலும் இது நடக்கக்கூடாது என்பதை நான் அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலானுடைய காலத்தில் மனதால பிரார்த்திக்கிறேன். நாங்கள் எல்லாரும் இதுக்காக வேண்டி துவாவோட மட்டும் நின்று கொள்ளாமல் என்னென்ன இதுக்கு நாங்கள் செய்யலாம் என்பதில் கவனம் செலுத்துவோம். இதில் வாலிபர்கள் எப்படி கவரப்படுகிறார்கள், இதுக்கு அடிப்படையான காரணங்கள் எல்லாம் நான் இன்ஷா அல்லாஹ் தஆலா தொடர்ந்து பேசியிருக்கிறேன். அதை சொல்வதற்கு முன்பு நான் இங்க சொல்ல விரும்புவது ஆக முக்கியமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த நிலைமையிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படணும், எப்படி நாங்கள் இதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம், அதில் ஒரு நிதான தன்மை உண்டு எங்களுக்கு தேவையாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமாக நாம் நடுநிலையாக இருந்து கடுமையான தன்மையை கடைபிடிக்காம வார்த்தைகளோ செயலோ வணக்கமோ மனிதனுடைய எந்த ஒரு நடவடிக்கையும் அது ஒரு கடினத்தன்மைய ஒரு தீவிரத்தன்மைய ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் இங்கு நான் சொல்ல விரும்பும் ஆக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அதுக்கு நான் சில சம்பவங்களை இங்கு படிப்பினைக்காக சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் யகூதிகளுடைய ஒரு ஜமாத் ஒன்று நபியவர்களை சந்திக்க வந்தார்கள். நபியவர்களை சந்திக்க வந்த அந்த யகூதிகளுடைய அந்த கூட்டத்தார்கள் நபியவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். சலாம் சொல்வது போல நபியவர்களுக்கு மரணம் ஏற்படட்டும் என்று சொன்னாங்க. அஸ்ஸலாம் என்று சொன்னா மரணத்துக்கு சொல்வது, நபியவர்களுக்கு மரணம் ஏற்படட்டும் என்ற இந்த வாசகத்தை அவர்கள் பாவித்தார்கள். பக்கத்தில் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இது கேட்டது. நபியவர்கள் வாலைக்கும் என்று சொல்லிட்டாங்க. ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா ஆத்திரமடைந்து கோபப்பட்டு மிக கடினமான வார்த்தைகளால வாலைக்கும் வாலைக்கும் லானத்துல்லா வகதிபல்லா அலைக்கும், உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகட்டும் என்று ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா மிக கடினமான முறையில் அங்கு பேசினார்கள். இந்த பேச்சை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து நிதானம், ஆயிஷா நிதானத்தை கடைப்பிடிங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கும் பிரிஸ்க் நல்லமாக நீங்க நடந்து கொள்ளணும் ஆயிஷா, இப்படி கடினமாக பேசக்கூடாது. யாரும் சொன்னா நீங்க கேட்கல, அவர்கள் என்ன பேசினார்கள், அவர் எவ்வளவு மோசமாக பேசினார்களே, அவர் சொன்ன நீங்க அதை கேட்கலையா ஆயிஷா, நான் அதுக்கு என்ன பதில் கொடுத்தேன் நீங்க பார்க்கலையான்னு கேட்டார். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு அழகான நபி அவர்களுடைய அணுகுமுகம். சஹீஹ் புகாரில இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், பாபு ரிக்ஃபில் அம்ரி குல்லி, எல்லா காரியங்களிலும் மனிதன் வந்து நளினத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பிட்டு இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சஹி முஸ்லிமும் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ஆக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முன்னிலையில, இப்படி யூதர்கள் செஞ்சது தவறு, நபி அவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லாம அஸ்ஸாம் என்று சொன்னாங்க, சாமுன்னா உங்களுக்கு மரணமும் நாசமும் உண்டாகட்டும் நபியே என்று சொன்னார்கள். அதுக்கு நபி அவங்க பதிலுக்கு பதில் வாலைக்கும் என்று சொல்லிட்டு நிறுத்திக் கொண்டாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அதுக்கு, உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும், உங்களுக்கு கேடு வரட்டும், உங்களுக்கு எல்லாம் வரட்டும் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்ல, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விடுங்க ஆயிஷா, இப்படி நீங்க கடுமை தன்மையை கடைபிடிக்க வேண்டாம், மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஆயிஷா, நான் சொல்லிட்டேனே பதில, ஏண்ட துவா நிச்சயமாக கபூலாகும், அவர்கள் எனக்கு செஞ்சது கபூலாக மாட்டாது, அவர்களுக்கு நான் பொதுவாக நான் இப்படி செய்யறது கிடையாது, அவர்கள் வந்து இப்படி செஞ்சதுனால நான் மிக சுருக்கமாக இதை முடித்துக் கொண்டேன் என்று சொல்லிட்டு நபி அவர்கள், எல்லா காரியத்திலையும் பொதுவாக நாங்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் மிக எப்பொழுதுமே நபி அவர்கள் வன்முறை நடந்து கொள்வதில் இருந்து, அருவறுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவதிலிருந்து ஆயிஷாவை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக நபி அவர்கள் இங்கு எச்சரிக்கை செய்கிறார். ஆக இது எனக்கு ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். அது சில அந்நியர்கள், மாற்று மதத்தவர்கள் உலகளாவிய ரீதியில் இஸ்லாமிய போபியால ஈடுபட்டிருக்கிறார்கள், எங்களை தூண்டுகிறார்கள். அது இலங்கையில மிக பயங்கரமாக தலைவிரித்து ஆடுகிறது. இப்ப இந்த நேரத்தில் எங்கட கடமைப்பாடு என்ன? அவங்க ஏசுரத்துக்கு நாங்கள் ஏசுரதா இல்ல? மேலான சகோதரர்களே, எங்கட பொறுப்பு என்ன? இந்த நாட்டில் 1300 வருடங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய நாங்க இந்த நாட்டு மக்களுக்கு எங்கட மார்க்கத்தை முறையாக முன்வைத்து விட்டோமா? அவர்களுக்கு இதனுடைய கடமை என்ன, இதனுடைய சுன்னத் என்ன, இதனுடைய ஃபர்த் என்ன, இது இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது, நபி அவர்கள் எப்படி இதை அறிமுகப்படுத்தினார்கள், நபிமார்கள் என்றால் யார், இஸ்லாம் என்றால் என்ன, ஏகத்துவம் என்றால் என்ன, கியாமத் என்றால் என்ன, இவைகளை விளங்க வைக்கிற ஒரு கடமைப்பாடு ஒன்று இருக்குது அல்லவா? உலகத்தில் வாழக்கூடிய யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், இது ஒரு பெரும் சமூகம் உலகத்தில் வாழ்கிறார்கள். எண்ணிக்கையில பார்த்தீங்க என்று சொன்னா அஹ்லல் கிதாப் என்று நாம் இவர்களை அழைப்போம், வேதமுடையவர்கள். வேதமுடையவர்களுக்கு அல்லாஹ் தெரியும், வேதமுடையவர்களுக்கு நபி தெரியும், வேதமுடையவர்களுக்கு ஆகிரத் தெரியும். அது இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆகிரத்தை பற்றி உள்ள நம்பிக்கை இல்லை. அப்ப ஆகிரத் என்பது எங்கட உள்ளத்தில் ஆமந்து பில்லாஹி வ மலாஇகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலி வல் யௌமில் ஆகிர் என்ற இந்த நம்பிக்கை 4.5 வயதிலிருந்து மக்தப்ல புள்ள ஆரம்பிக்கிற காலத்திலிருந்து அந்த புள்ளோட உள்ளத்துல பதிவாக இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு இந்த ஆகிரத்தை பத்தி உள்ள அல்லாஹ்விடத்துல நாங்க பதில் சொல்லணும் என்ற இது நன்மைக்கும் தீமைக்கும் அல்லாஹு தஆலா எமக்கு என்ன ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார் என்பதெல்லாம் இந்த உள்ளத்துல பதிவாக இருக்கிறது. அதனால நாம் இந்த விஷயத்துல மிக கவனமாக இருக்கணும். நாம் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான், அல்லாஹு தஆலா நமக்கு இந்த ஈமானிய உணர்வை தந்திருக்கிறான். இதை அடிப்படையாக வைத்துதான் நாம் நம்முடைய கர்மங்களை செய்து கொள்ள வேண்டும். அப்ப எப்பொழுதுமே நாம் கடுமையாக இருக்கக்கூடாது, மிருதுவாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நாம் மிக நிந்திக்கக்கூடிய அது வன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடாது, அருவறுக்கக்கூடிய வார்த்தைகள் யாருக்கும் பேசக்கூடாது. எப்பொழுதுமே பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹி செல்லம் இங்கு நமக்கு கற்று தந்திருக்கிறார். இப்ப நான் இபாதத் சம்பந்தப்பட்ட ரெண்டு சம்பவங்களை குறிப்பிடப் போகிறேன். ஒரு பெண்மணி நபி அவர்கள் முன்னிலையில அந்த பெண்மணி அமர்ந்திருந்தார்கள். ஒரு ரிவாயத்தில் அல்லது அங்கால கடந்து போனார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அந்த பெண்மணி இருக்கவில்லை. நபி அவர்கள் வருகிறார்கள். அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த பெண்ணுடைய நலவை பற்றி சொல்கிறார். இந்த பெண்மணி எப்பொழுதுமே நீண்ட தொழுகையில ஈடுபடுவாள், நீண்ட வணக்கத்தில் இரவெல்லாம் நின்று தொழுவாள் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹவுலா பின்த் துவைத் பனு அசத் என்ற அந்த குலத்தை சேர்ந்த இந்த பெண்மணி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு என்ன எவ்வளவு உன்னால சுமக்க முடியுமோ அவ்வளவுதான் இபாதத் செய்யணும், உன்னை சிரமத்தில் ஆளாக்கி கொள்ளக்கூடாது. அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் ஒரு இபாதத் செய்யும் பொழுது அது உற்சாகத்தோட ஒரு ஒரு ஆர்வத்தோட அந்த வணக்கத்தில் ஈடுபடணும் என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அல்லாஹ்க்கு விருப்பமானது அது அது கொஞ்சமாக இருந்தாலும் அது நிரந்தரமாக செய்து வருவதுதான் அல்லாஹ்க்கு விருப்பமானது. அந்த அந்த மனிதரை போல ஆகிவிடக்கூடாது. அது ஒரு நாளைக்கு பாதி செய்யறது, ஒரு நாளைக்கு விடுறது, கொஞ்ச நாளைக்கு செய்யறது, கொஞ்ச நாளைக்கு விடுவது, இப்படிப்பட்ட இந்த நிலைமைகள் வரக்கூடாது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜிதுக்கு வந்தா ரெண்டு தூணுக்கு மத்தியில கயிறு கட்டப்பட்டிருக்கு. உடனே அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, இது என்ன கயிறு மஸ்ஜிதுல? இல்ல யார சொல்லா, இது ஜெயினப் ரதியல்லான் அப்படி. அப்படின்னா ஆண்கள் இல்லாத நேரத்துல ஒரு பெண் வந்து அங்க நஃபிலான தொழுகைகள்ல அவங்க ஈடுபடுவாங்க போல, அந்த நஃபிலான தொழுகையில ஈடுபடக்குல அவங்களுக்கு நின்று தொழுகை கஷ்டமா இருக்கிறதுக்கு வந்து கயிறை பிடிச்சு கொள்வாங்க, அல்லது கயிறை கட்டி கொள்வாங்க, அல்லது சிலருடைய இதுகள்ல வந்திருக்குது கயிறை அப்படி களத்துக்கு வச்சு கொள்வாங்க, அது தூக்கம் வரக்கூடாது, அது அவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு இப்படியான ஒரு நிலைய அங்க அறிவிக்கக்குல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கயிறை வந்து அவுத்து போடுங்க. இபாதத்து செய்யக்குல ஒரு ஒரு நிதானமாக இபாதத் செய்யணும். அல்லா இடத்துல துவா கேட்கணும், தூங்கி உளுந்து கொண்டு துவா கேட்டா அது கேட்கறதுக்கு மாற்றமாக கேட்க வேண்டிய நிலம் உண்டாகிறோம். அப்ப என்ன செய்யணும்னா நிதானமாக நடந்து கொள்ளணும். துவா செய்யும் பொழுது அல்லா இடத்துல உற்சாகத்தோட இபாதத் செய்யக்குல உற்சாகத்தோட இபாதத் செய்யணும். ஃபர்தான கடமையை மனிதன் நிறைவேற்றணும். சுன்னத்தான தொழுகைகள் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு உற்சாகத்தோடு தொழுகணும். அந்த துவாக்கல்ல ஈடுபடக்குல நான் என்ன அல்லாஹ் இடத்துல கேட்கிறேன் என்பதை தெரிந்த நிலையில தான் நாங்க அந்த விஷயத்துல ஈடுபடவும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக அமைந்திருக்கிறது. ஆக ஒரு இபாதத் செய்வதாக இருந்தாலும் அது ஒரு தன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு அந்த இபாதத்தை செய்வதில்லை, ஒரு தெம்போட தெளிவோட உற்சாகத்தோட அந்த இபாதத்துல ஈடுபடுவதுதான் ஆகமேலானது என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு வழிகாட்டுகிறார்கள். மிக பிரபலியமான சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், ரெண்டு சஹாபாக்கள் அப்பாஸ் ரதியல்லாஹு மகன் அப்துல்லா மிக பிரபலியமானவர்கள். இதே போலதான் அப்துல்லா இப்னு அம்ர் ஒரு வாலிப சஹாபி, அம்ர் இப்னு ஆஸ் அரபு உலகத்தில் மிக மிக புத்திசாலியானவராக கருதப்பட்டார்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு. இந்த ரெண்டு பேரும் நேற்றும் அவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் எடுத்த நிலைப்பாடு, சஹாபாக்கள் ஒரு சாரார் ஒரு பக்கம் இருக்கக்குள்ள அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் இந்த தாவூன் உடைய அந்த கொள்ளை நோய் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் ஷஹீதாகி விட்டார்கள். அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் அந்த ஷாம் தேசத்தில் மக்களை மலைக்கு மீது போங்க என்று அவர்கள் எல்லாரையும் பாதுகாப்பதற்குள்ள பரிகாரத்தை அவர்கள் செய்தார்கள். இது ஃபத்வா, அது தக்வாவாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த அம்ர் இப்னு ஆஸ் ஒரு நாள் தன்னுடைய மகன் அப்துல்லாவுடைய வீட்டுக்கு போகிறார்கள். அப்துல்லாட வீட்டுக்கு போனா அப்துல்லா ரதியல்லாஹு மனைவி அவர்கள் அங்கிருக்கிறார்கள். அப்துல்லாவுடைய மனைவி ஒரு முறை கேட்டாங்க, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு வந்தா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, வேட்டையாட போயிருந்தாங்க. மனைவியோட பேசினாங்க, மனைவி ஒரு நாள் ஒன்று பேச, ரெண்டாவது நாள் மற்றது பேச. அப்ப அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட அந்த சம்பவம் ரியாது சாலிஹின்ல புகாரில படித்துக் கொள்ளலாம்.
www.acmyc.com.
இது போல அரபுலகத்தில் பழக்கம் இருந்தது மருமகளிடத்துல விசாரிப்பது, எப்படி இருக்கிறீங்க என்று விசாரிக்கிறது. அப்துல்லா இப்னு அம்ர் உடைய தந்தை அம்ர் இப்னு ஆஸ் மனைவிட்ட கேட்க மருமகள்கிட்ட, மருமகள் ஒரு ஒரு வெக்கத்தால அது பதில் சொல்லல. இரண்டாவது முறை வந்து அவர்கள் கேட்கும் பொழுது உண்மையை உண்மைப்படி சொல்லி போட்டார்கள். சொன்னாங்க, கல்யாணம் முடிச்சதுல இருந்து என்ன தொட்டதே கிடையாது, அவர் இவாதத்திலேயே தான் இருப்பாரு என்று சொன்னாங்க. அப்படியா? இப்ப உடனே வாப்பா மகனை ஹேண்டில் பண்ண கொலை, ஒரு நேத்து நான் அதை குறிப்பிட்டேன், பொறுமை என்ற குல தாய்மார்களுக்கு பொறுமை தேவை. குழந்தைய ஹேண்டில் பண்ற விஷயத்துல மிச்ச கவனமாக அது நடந்து கொள்ளணும். அந்த பிள்ளைய மனோரீதியாக அழுத்தங்களை கொடுத்து நோவிச்சிடாம அந்த பிள்ளைய சரியான பாதையில வழிநடத்துறதுக்கு நபியவர்கள் காட்டிய முறைகளை கையாண்டால் நிச்சயமாக அது துவாவோட பணிவோட அல்லா இடத்துல மன்றாட்டத்தோட மிக மிருதுவான வார்த்தைகளால நல்ல உதாரணங்களை சொல்லி நல்ல முறையில அந்த குழந்தையை கையாள்வது என்பது அது இன்றைய காலத்திலே மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. எடுத்த எடுப்புக்கு ஏசி திட்டி அந்த பிள்ளையில நாங்க வழிநடத்தாம அந்த பிள்ளையில சரியான முறையில வழிநடத்தணும். நபியவர்களுடைய ஆக சிறந்த ஒரு பண்பாக நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நபியவர்களோட சூழ்ந்திருந்த சிறார்களையும் வாலிபர்களையும் நபியவர்கள் எப்படி வழிநடத்திருக்கிறார்கள் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த நபி அவங்க இப்ப அப்துல்லா கூப்பிடுறாங்க. அப்துல்லா, எனக்கு இப்படி ஒரு விஷயம் கேள்விப்படுதே வாப்பா, என்ன நடக்குது என்று கேட்கிறான். ஓயா ரசூலுல்லா, நான் நல்லா தொழுகிறேன், இரவெல்லாம் தொழுகிறேன், பகலெல்லாம் நோம்பு நோட்கிறேன் என்பதாக அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அக்பர், இந்த ஹதீஸ்களை நாங்க வாசிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு எவ்வளவு இரக்கம் உள்ளவர்கள். அல்லாஹு தஆலா இறுதி தூதராக, இறுதி ரஹமத்தாக, இறுதி அருளாக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்த நபி அல்லாஹ் எப்படி தெரிவு செய்து அனுப்பி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவும் எமக்கு படிப்பினையாகத்தான் அமைந்திருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அப்துல்லா பார்த்து சொல்கிறார்கள், அவர் 30 நோன்பு 29 நோன்பு பிடிக்கிறேன் சொல்றாரு. அப்துல்லா, 3 நோன்பு பிடிங்க பாப்பா, போதும், ஒன்றுக்கு 10 கிடைக்கும், ஒன்றுக்கு 10 கிடைக்கும். உங்களுக்கு ஆசை வருஷம் பூரா நோன்பு பிடிக்கதானே, நீங்க 3 நோன்பு பிடிச்சா உங்களுக்கு வருஷம் பூரா நோன்பு பிடிச்ச மாதிரி தான், ஒவ்வொரு மாசமும் 3 பிடிங்க, அது போதுமாக இருக்கும் சொன்னாங்க. நபி அவர்களுக்கு வேற மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். இந்த ஹதீஸ முழுதாக கேட்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும். அதுல இமாம் புகாரி அவர்கள் நோன்புடைய பாடத்திலையும் திருமணத்துடைய பாடத்திலையும் பல இடங்கள்ல, இது அதிகமான இடங்கள்ல இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸ பதிவு செய்திருக்கிறார்கள். விரிவாக இது புகாரி, முஸ்லிம், திருமிசி, நசாயி போன்ற எல்லா கிரந்தங்கள்லையும் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. மிக பிரபலியமான ஒரு ஹதீஸ். அப்துல்லா ரதியல்லான் அவர்கள் அங்கு நபியோட பேசுகிறார்கள். இல்ல யார் சொல்லா, எனக்கு கூட சக்தி இருக்குது, இல்ல எனக்கு கூட சக்தி இருக்குது. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அப்ப நீ வந்து 2 நாள் நோம்ப விற்று 1 நாள் நோம்புடி. இல்ல யாரும் சொல்ல, எனக்கு அதை விட கூட சக்தி இருக்கு. அப்ப சரியப்பா, நீ இவ்வளோ கட்டாயப்படுத்துறதுனால நான் உனக்கு ஒரு ஒரு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற சகோதரர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அப்ப அவங்களோட நோம்பு எப்படி இருக்கும், அவங்க 1 நாள் நோம்பு பிடிப்பாங்க, 1 நாள் நோம்பு விடுவாங்க. 15 நாள் நோம்பு, 14 நாள் நோம்பு விடுறது, 15 நாள் நோம்பு, 15 நாள் நோம்பு விடுறது, இது கஷ்டமான காரியம். ஹதரத் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார். நபி அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்கிறார்கள், அப்ப உனக்கு பல கடமைகள் இருக்குதே, நீ நோம்ப மட்டும் பிடிச்சு கொண்டிருந்தா, நீ தொழுகையில மட்டும் ஈடுபட்டிருந்தா, உன்னோட கடமைகளை நீ எப்படி நிறைவேற்றுவ, உன்னை சந்திக்க வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு ஒரு கடமை இல்லையா, உன் மனைவிக்கு ஒரு கடமை இல்லையா, உன் உடம்ப பாக்குறதுக்கு உனக்கு ஒரு கடமை இல்லையா, உன் ரப்போட நீ நெருங்குறதுக்கு ஒரு கடமை இல்லையா, இந்த கடமைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டுமே. அப்துல்லா நீ எப்படி இதெல்லாம் நிறைவேற்றுவா என்று நபி அவர்கள் அவர்களை, இல்லை அரசுல்லா எனக்கு இதை செய்ய முடியும் என்று அவர்கள் துணிச்சலாக தைரியமாக அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆக கடைசியில அவர்களுக்கு அதுக்கு அனுமதி கொடுத்தார். இப்ப வாழ்நாள் கழிது, இவர்கள் தன்னுடைய 83 வயது அடைஞ்சிட்டாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் வயோதிபத்தை அடைஞ்ச உடனே அவர்களுக்கு இப்ப சரியான கவலையாக இருக்குது. ஓஹோ, நபி அவங்க எனக்கு மாதத்துல 3 நோம்பு தானே பிடிக்க சொன்னாங்க, குரானை இவ்வளவு சுருக்கமாகத்தானே ஓத சொன்னாங்க, நான் உற்சாகத்துல ஆர்வத்துல நபியோட நான் விவாதிச்சு அதை மிக கூடுதலாக கேட்டு இன்றைக்கு அதிக ஒரு விஷயத்தை நான் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன். என்ன கஷ்டம்னா, நபியுடைய காலத்துல இந்த அமலை நான் ஆரம்பிச்சனோ அதை எனக்கு விடுறதுக்கு இஷ்டம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் எடுத்தார்கள். இதுல இருந்து விளங்குறது, இபாதத்தாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் அந்நியர்களோட வெறுப்பானவர்களோட யூதர்களோட கோவிக்கக்கூடியவர்களோ எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களோடையும் நிதானமாக பேசணும். தான் இபாதத் செய்கிறேன் என்று சொல்லி சோர்வடையக்கூடிய நேரத்தில் போய் இபாதத் செய்யறதுக்கு ஈடுபடக்கூடாது. அதுக்காகவே தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். எப்பொழுதுமே அந்தந்த தொழுகைக்கு, இப்ப நோம்பு காலத்தில் இருக்கிறோம், வீடுகளில் இருக்கிறோம், லாக்டவுன் பண்ணப்பட்ட நிலையில் இருக்கிறோம், அவ தூங்கிக் கொண்டே இல்லாம அந்தந்த நேரத்துக்குரிய அமல்களை செய்யறதுக்கு இது குர்ஆன் ஓதுறதுக்குரிய நேரம். அது உற்சாகத்தோட குர்ஆன் ஓதுறது, இது திக்ருக்குரிய நேரம், திக்ர உற்சாகத்தோட செய்யறது, இது தொழுகைக்குரிய நேரம், தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகளோட அந்த அந்த தொழுகையை நிறைவேற்றுவது. ஒவ்வொரு அமலையும் அதனுடைய அந்த சிறப்புகளோட அந்த சிறப்புகளை மனதில் எடுத்துக்கொண்டு அதை நாங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லா தாலா பெரிதும் சந்தோஷம் அடைகிறான். ஆக அப்துல்லா இப்னு அம்ருடைய இந்த சம்பவத்திலிருந்து பல படிப்பினைகள், பல பாடங்களை பெற்றுக் கொள்கிறோம். அதே நேரம் சமூக தலைவர்கள், வழிநடத்தக்கூடியவர்கள், உலமாக்களுக்கு பொறுப்பாக உள்ளவர்கள், இமாம்களாக உள்ளவர்கள் மஸ்ஜிதில், அவர்களும் எப்படி நடந்து கொள்ளணும் என்று இது நபி அவர்கள் மிக அழகான ஒரு படிப்பினையை தந்திருக்கிறார்கள். இங்க மனிதன் சில நேரத்தில் ஏன் இதை நான் வலியுறுத்துகிறேன் என்றால், இதுக்கும் இந்த ஈஸ்டர் சண்டே போன்ற விஷயங்களுக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பரிபூர்ணமாக கேட்கும் பொழுது இன்ஷா அல்லாஹு தஆலா இதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. எங்கிருந்து ஒரு மனிதன் சில விஷயங்களை தூண்டப்படுகிறான், அந்த தூண்டுதல் என்பது அது சரியானதல்ல, பிழையானது என்பதை நாம் அடையாளம் கண்டுகொண்டு எங்கட குழந்தைகளை சரியான, எங்கட சமூகத்தை, எங்கட வாலிபர்களை, எங்களுடைய மகல்லாக்களை, எங்கட ஊரை நாட்டை சரியான முறையில் வழிநடத்துவது அது எங்கட பொறுப்பாக கடுமையாக இருக்கிறது. எல்லாரும் ஒரு டீம் வர்க் கொண்டு செஞ்சுதான் இந்த சமூகத்தை நாங்கள் கரை சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் இன்னொரு சம்பவத்தை இங்க நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஹதரத் மாஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு, மாஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹுன்ற பேரை சொல்லக்குள்ளே ஒரு சரியான இன்பமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான படிப்பினை இருக்கு. மாஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் கடன் பட்டார்கள், அதுக்கு நபி அவங்க அவங்களுக்கு பரிகாரம் சொல்லிக் கொடுத்தார்கள். மாஸ் இப்னு ஜபல் நபி அவர்கள் யமனுக்கு அனுப்பினார்கள். சொன்னார்கள், மாஸ் நீ என்ன காண மாட்டா என்று சொன்னார்கள். அவர்கள் திரும்பி வரக்குள்ள நபி அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். மாஸ் இப்னு ஜபல் ஒரு வாலிப துடிப்புள்ள சஹாபி, அவர்கள் ஹலால் ஹராமை மிக பேணியவர்கள், தெரிந்தவர்கள், ஆலம்பில் ஹலால் வல் ஹராம், ஹலால் ஹராமை தெரிந்த ஒரு முஃப்தியாக ஃபத்வா கொடுக்கக்கூடிய அந்த தகுதியுள்ளவராக இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பாராட்டப்பட்டவர்கள் முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு. முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹுக்கு ஆர்வம், என்ன ஆர்வம், ரெண்டு விஷயம், ஒன்று நான் நபியோட தோலணும், இரண்டாவது இந்த ஊருக்கு போயிட்டு நான் ராவைக்கு தோல்விக்கணும். அப்ப இந்த தொழுகை இஷாவுடைய தொழுகை, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இஷாவுடைய தொழுகையை சில நாட்கள்ல தாமதிச்சு நபி அவர்கள் தொழுவார்கள். சில சில சந்தர்ப்பம் அது மிக நீண்ட நேரம் எடுத்துவிடும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரோட பின்னுக்கு முஆஸ் இப்னு ஜபல் தொழுததுக்கு பிறகு சலாம் கொடுத்து தொழுக முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களோட மஹல்லா பக்கத்தில் இருக்கும், அங்க போய் அவர்கள் தொழுவிப்பார்கள். முஆஸ் இப்னு ஜபல் அங்க போய் தொழுவிப்பார்கள். இப்ப அங்க போய் தொழுவிக்கிறாங்க. தொழுவிக்கல அவர்கள் சூரத்துல் பக்கராவை சூரத்துல் ஃபாத்திஹாக்கு அடுத்து உள்ள அந்த சூரத்துல் பக்கராவை அவர்கள் ஓத ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு சஹாபி வந்தார், வந்து அவரும் தொழுகையில தக்பீர் கட்டினார். பார்த்தார், இது எனக்கு கஷ்டமா இருக்குது, இவர் சூரத்துல் பக்கராவை தொழுவிக்கிறார் என்று அவர் சலாம் கொடுத்துட்டு தனிமையில போய் தொழுதுட்டு அவர் போய்விட்டார். இந்த செய்திய சஹாபாக்கள் முஆஸ் இப்னு ஜபல் ரதியல்லாஹுக்கு சொன்னார்கள். சொன்ன உடனே முஆஸ் இப்னு ஜபல் கொஞ்சம் ஆத்திரப்பட்டு இன்னொரு முனாஃபிக்குன், அவன் ஒரு நயவஞ்சகன், ஹிப்பக்ரைட், அவர் முனாஃபிக் என்று சொல்லிட்டான். இந்த செய்தி அந்த சஹாபிக்கே தெரிச்சு அவர் பிரச்சனைய அங்க இங்க எல்லா இடத்திலையும் பேசி வாட்ஸ்அப்ல, கூகுள்ல, இன்ஸ்டாகிராம்ல யாரை யாரை நாடணுமோ அது இல்லாம உலகத்தெல்லாம் சீரழிச்சு இன்றைக்கு எல்லாத்துக்கும் சிம்பிள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேர்ல பேச்ச பதிவு செய்யறது. ஒரு காலம் இருந்துச்சே ஒரு செய்திய தகவலை கொடுக்கறதுன்னு ஆக சிரமமான காரியம், பல பணம் செலவழிக்கணும். இந்த எல்லா லேசு கொஞ்சம் டேட்டா வச்சுக்கொண்டா அதுல இருந்து எல்லா தகவலையும் கொடுக்கலாம், எல்லா ஹீரோ ஆகலாம் என்ற அந்த மனப்பதில கேட்டதெல்லாம் மனசுக்கு வாரதெல்லாம் பேசுறது, மத்தவங்களை நோவிக்கிறது, கஷ்டப்படுத்துறது, அதுபுறம் மன்னிப்பு கேட்கறது, தௌபா செய்யறது. இந்த நிலைமை உம்மத்தில் இன்றைக்கு பரவலாக ஆகி கொண்டு போறது. அல்லாவுக்காக இந்த விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. கத்தி தந்திருக்கிறது குத்தி கொள்றதுக்கல்ல, உன்னத்தனுக்கு குத்துறதுக்கல்ல. நல்ல பழங்களை, நல்ல காய்கறிகளை, நல்ல மாமிசங்களை மனிதன் எந்தெந்த முறையில தேவையோ அதை பயன்படுத்தி கொள்வதை தவிர கத்தி எடுத்துக்கொண்டு தான் குத்தி கொண்டு பிறரை குத்தினால் அது வந்து அது தற்கொலையும் அது நரகத்துக்கு போகக்கூடிய காரியமாக இருக்கும். இதே போலதான் ஹீபத் புறம் பேசுறது, அவமானப்படுத்துறது, உன்னத்தர விமர்சிக்கிறது, இதெல்லாம் மிக தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய பெரும் பாவங்கள். இதெல்லாம் ஜினாவ பாவம் என்று நினைக்கக்கூடிய நாங்க, வட்டிய பாவம் என்று நினைக்கக்கூடிய நாங்க, சூத பாவம் என்று நினைக்கக்கூடிய நாங்க இன்னைக்கு மற்றவர்களிட மானத்தை பறிக்கிறத நாங்க பாவமாக கருதுறோமே இல்லை. இதுல மிக ஜாக்கிரதையாக மிக விழிப்பாக நாங்க இருக்கோம். உடனடியாக அந்த சஹாபி என்னைய பத்தி அப்படி சொல்லிட்டாரா, நான் இப்ப யாருக்கிட்டே போக கூடாது, நேரம் நபிக்கிட்ட போ, நபிவங்க ஹயாத்தோட இருக்கிறாங்க, நபிவங்கள்ட போயிட்டு தலைவரங்கட போயிட்டு சொல்லுவோம், போயிட்டு சொல்லலாம். நபி சொல்லா அலி செல்லம் இப்ப நபிவங்களும் பலர்கிட்ட பேசல, முஆஸ் அவர் சொன்னாங்க, முஆஸ் என்ன செஞ்சீங்க, யாரு சொல்ல இப்படி எல்லாம் தெளிவிச்சேன், என்ன குழப்பத்தை ஏற்படுத்துறீங்களா, மக்களை வெறுப்படை செய்றீங்களா, வணங்கத்துக்கு தொழுகைக்கு வந்தா மனிதன் தொழுதுட்டு போகணும், அந்த மனிதன் காலையில தொழிலுக்கு போவான், கூலி வேலை செய்வான். அந்த காலத்துல அந்த சஹாபி சொல்றாரு, யார சொல்லா நாங்க ஒட்டகத்தை கொண்டு போவோம், தண்ணீர் உரைப்போம், தண்ணீர் பாய்ப்போம், தோட்டத்துக்கு போவோம், இப்படி காரியத்துல காலை இப்ப தூங்கி தூங்கி எப்படி யார சொல்லா ராவெல்லாம் இவர் வாரதே அங்க உங்களோட தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் சூரத்துல் பக்கரா சூரத்துல் நிசா இப்படி ஓதி கொண்டு போனாருண்டா, நாங்க எப்படி யார சொல்லா எங்களோட தொழில ஈடுபடுறது என்ற விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக ஆத்திரமடைந்து மிக ஒரு முறை இல்ல மூணு முறை என்ன குழப்பத்தை ஃபத்தான் அந்தயாமோ என்ன குழப்பத்தை ஏற்படுத்துறீங்களா, மக்களுக்கு வெறுப்படை செய்கிறீர்களா என்றெல்லாம் ரசல்லா அலி செல்லம் அந்த சஹாபிய எச்சரிக்கை செஞ்சுட்டு, இந்த பாருங்க துலக்குலை வத்துஹா ஓதுங்க, வஷம் சோதுங்க, சபேஸ்வரபிகள் அலா ஓதுங்க, இப்படி ஓதி தொழுவிங்க என்ற இமாம்கள் தொழுவிக்கக்கூடிய நேரத்திலையும் இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளணும். எந்த முறையில நபி அவர்கள் எமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் என்பதை அந்த சுன்னத்தான முறைகளை நாங்கள் பேணிக்கொண்டோம் என்று சொன்னா அதுதான் சிறப்பாக இருக்கும். எங்கட மனு இச்சைக்காக வேண்டிய எதையுமே நாங்கள் செய்யக்கூடாது. அது இபாதத்தில் இங்க இமாம்களாக வரக்கூடியவர்கள், அது பொறுப்பாக வரக்கூடியவர்கள், தலைவர்களாக வரக்கூடியவர்கள், அது சமூகத்தில் இருக்கலாம், மஸ்ஜிதில் இருக்கலாம், அது வீட்டுக்காக இருக்கலாம், அது குடும்பத்துக்காக இருக்கலாம், அது ஒரு அமைப்புக்காக இருக்கலாம், அது ஜமியாவுக்காக இருக்கலாம், அது மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளாக இருக்கலாம், அது அரசியலாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் இந்த ஹதீஸ் ஒரு படிப்பினையாக அமைந்திருக்கிறது. அது என்னது, மக்களை பார்த்துக்கோங்க. நபி அவங்க சொல்றாங்க, இந்த பாரப்பா உனக்கு பின்னுக்கு நோயாளிகள் இருக்கிறாங்க, சிறார்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, வயோதிபர்கள் இருக்கிறாங்க, நீங்க தொழுவிக்கக்குள்ள அவர்கள் எல்லாம் பார்த்துதானே செய்யணும் என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு வலியுறுத்துறார்கள். இதிலிருந்து ஒரு முக்கியமான பாடம் கிடைக்கிறது. இங்க கேள்வி வரலாம், என்ன ஃபர்த தொழுதுட்டு மறுவாலும் போயிட்டு ஃபர்த தொழுகிறாரே என்று. இதிலிருந்துதான் இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு சட்டத்தை இங்கு எடுக்கிறார்கள். ஃபர்தான தொழுகைக்கு பின்னுக்கு சுன்னத்தையும் தொழுகலாம், சுன்னத்தான தொழுகைக்கு பின்னுக்கு ஃபர்தும் தொழுகலாம் என்ற ஒரு ஆதாரம் இங்க. அவர் ஃபர்து முடிஞ்சிருச்சு, அவர் அங்க போயிட்டு தொழுகிறது அவர் நஃபிலாகத்தான் சுன்னத்தாகத்தான் இருக்கும். அவர் சுன்னத்தை தொழுகிறார், அவரோட பின்னுக்கு ஃபர்தை தொழுகிறாங்க, அது அங்கீகரிக்கப்படுகிறது என்ற ஒரு சட்டத்தை ஃபர்துக்கு பின்னுக்கு இஷாவுக்கு பின்னுக்கு தராவியையும் தொழுகலாம், தராவிக்கு பின்னுக்கு இஷாவையும் தொழுகலாம். வீடுகளில் தாமதிச்சிட்டோம், ஜமாத் நடந்து கொண்டிருக்குது, அங்க இஷாவும் முடிஞ்சிருச்சு, இப்ப நான் வந்திருக்கிறேன், ஏந்த இஷாவை தொழணும் ஜமாத்தாக, அங்கு தராவி நடந்து கொண்டிருக்குது, அந்த ரெண்டரை காத்துல நான் நாலரை காத்து இஷாவை தொழுதுட்டு அந்த இஷா ரெண்டரை காத்து சலாம் கொடுத்தோன்னு எழும்பி எனக்கு தொழுது கொள்ளலாம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃபிலான தொழுகைகள்ல நபி அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். இது நான் இபாதத்துல ஒரு ஒரு இமாமாக வரக்கூடியவர் அவர் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற இந்த விஷயத்தை நான் அடிக்கோள் காட்டி இந்த விஷயத்தை பேசினேன். இன்னொரு சம்பவத்தோட நான் இந்த விஷயத்தை முடித்துக் கொள்வேன். அது 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 என்னவென்றால், இங்கு இன்னொரு சம்பவத்தை நான் குறிப்பிடுகிறேன். சஹீல் புகாரில இது இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. நோம்புடைய பாடத்தில் அபூதர்தா ரதியல்லாஹு அன்ஹு ஒரு மதீனத்துடைய சஹாபி, அவருடைய மனைவி உம்மு தர்தா, இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சல்மான் ஃபாரிஸ் ரதியல்லாஹு ஈரான்ல இருந்து வருகிறார். ஈரான்ல இருந்து மிக சிரமப்பட்டு வந்து சேருகிறார் மதீனாக்கு. அவருடைய நீண்ட சம்பவம், சல்மான் ஃபாரிஸ் ரதியல்லாஹு அவர்கள் அடிமையாக்கப்பட்டார்கள், அவர்கள் வந்து கைமாற்றப்பட்டார்கள், யூதர்கள கையில போனார்கள், கிறிஸ்தவர்களிட கையில போனார்கள், கடைசியில மதீனாக்கு வந்து சேர்ந்தார்கள், உண்மையை தேடி தேடி வந்தார்கள். தகப்பனார் அங்கு ஈரான்ல நெருப்பு மூட்டி அதை வணங்கணும் என்று கட்டாயம் பற்றினார்கள். இவர்கள் இதெல்லாத்தையும் தப்பி 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 வந்து அடிமையாக மதீனாக்கு வந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மரம் நட்டினார்கள். அந்த மரம் மாஷா அல்லாஹ் அது ஒரு நாள்ல வளர்ந்தது. அதுல அல்லாஹ் தஆலா அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியாக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினான். சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் தன்னுடைய வயதை 600 தாண்டியிருந்தார்கள் என்பதாகவும் ஒரு சில ரிவாயத்துகளில் பதிவாக இருக்கிறது. 650 வயதை அடைந்த ஒரு சஹாபி என்று வர்ணிக்கப்படுகிறார்கள். சரியான ஆர்வம் உள்ள சஹாபி. மதீனாக்கு வந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகளுக்கு எப்பொழுதுமே நபி அவர்கள் ஒரு நல்ல தன்மை இருந்தது. இந்த ரமதான்ல எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, மதீனாவுடைய ரமதான் என்று சொன்னா அது போனவர்களுக்கு தெரியும், எப்படி அங்குள்ள சின்ன குழந்தைகள் அங்கு இக்ராம் பண்ணுவார்கள், கண்ணியப்படுத்துவார்கள், சுஃப்ரால அங்கு விருப்ப விருத்து சாப்பிடுறதுக்கு மஸ்ஜிதில் நோன்பு துறக்கிறதுக்காக வேண்டி பேரிச்சப்பழவும் அந்த ரொட்டியும் அந்த தயிரையும் கொண்டு வைத்து கௌரவப்படுத்துவார்கள், கஹ்வா தருவார்கள். மஸ்ஜித் செழிப்பாக ஹரமேன் ரெண்டு மக்காவும் மதீனாவும் இருக்கும். மதீனால கையை பிடிச்சி பிடிச்சி குழந்தைகள் அந்த போக்கூடிய காட்சி பார்க்கல. அன்சாரி சஹாபாக்கள் எப்படி அந்த கௌரவித்தார்கள், எப்படி உதவியாக இருந்தார்கள் என்பதெல்லாம் அதுல காணக்கூடியதாக இருக்கிறது. நான் இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னா, மதீனா வாசிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகள் அவர்கள் எப்பொழுதுமே உதவியாக இருப்பார்கள். சல்மான் ஃபாரிஸ் வருகிறார் ஈரான்ல இருந்து. வந்தவுடன் நபி அவங்க, நாங்க அபூதர்தா இவரை பொறுப்பிடுங்க, உங்களோட வீட்டில் அவர் இருக்கட்டும், உங்களோட வீட்டில் அவர் இருக்கட்டும் என்று நபி அவர்கள் அவர்களை சேர்த்து விடுவாங்க. பிலால் ரதியல்லாஹு மக்கால இருந்து வராங்க, பிலால நீங்க பொறுப்பிடுங்க என்று சொல்லுவார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு நாள்ல 700 ஒட்டகைகள் தர்மம் கொடுத்த சஹாபி, அவர்கள் மக்கால இருந்து வருகிறார்கள். ஹிஜ்ரத் செஞ்சு முஹாஜிர், அவரை சாத் இப்னு ரபி நீங்க இவரை பொறுப்பிடுங்க. நபி அவர்கள் முஆஹாத் என்ற சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவார்கள், ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கணும் என்பதை நபி அவர்கள் வலியுறுத்துவார்கள். எப்படி அநாதை பிள்ளைய உங்களோட வீட்டில தான் நீங்க பராமரிக்கணும் என்று நபி அவர்கள் உற்சாகப்படுத்தினார்களோ, இதே போலதான் அநாதைகளை போல வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் அவர்களை நீங்க வீட்டில தான் வச்சுக்கொள்ளணும். வீட்டில் இடம் இல்லாட்டிதான் அவர் மஸ்ஜிதுக்கு போகணும். மஸ்ஜித் என்பது ரெண்டாவது, ஹோட்டல் என்பது மூணாவது. அது ஹோட்டல் என்பது மிச்சம் தூரத்தில் உள்ளது. சொல்றாங்க மத்திய மக்கா சவுதியில அந்த காலத்துல ஜாஹிலியத்துடைய காலத்துல கூட விருந்தாளிகள் வந்து அவர்களை வீடுகளில் தான் தங்க வைப்பார்கள். எந்த அளவுக்கு தான் மக்கால வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு அவர்களுக்கு சாப்பாடு இல்லாமல் அப்படியே அந்த மரத்துக்கு மேலே அவர்கள் செட் பண்ணி வைப்பார்கள். வரக்கூடியவர்கள் அப்படி கௌரவிப்பார்கள். இந்த ஒழுங்குமுறைய அந்த அந்த மதீனா வாசிகள் பேணி வந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹாலா இந்த சிபத்தை கொடுத்திருந்தார். நபி அவர்கள் ஹிஜாபுடைய சட்டம் இறங்குவதற்கு முன்பு இந்த ஒரு விஷயத்தை சல்மான் பாரிசையும் அபுதர்தாவையும் ஏற்படுத்தினார்கள். அப்ப ஆண்கள் பெண்கள் மகரம் இல்லாதவர்களும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருந்தது. நபி சல்மான் பாரிஸ் வீட்டுக்கு வராங்க. அபுதர்தா மனைவி மிக அழுக்கு அடைந்த ஆடை உடுத்து மிக ஒரு கவலையோட ஒரு மூலையில முடங்கி கிடக்கிறாங்க. சல்மான் பாரிஸ் அவர்கள் கேட்கிறாங்க, என்ன தாயை இப்படி இருக்கிறீங்க? சொன்ன அவங்களோட சகோதரர் மாஷா அல்லாஹ் அவர் நல்ல மனிதர் என்று சொல்லி அந்த நேரத்தில் கூட அவர்களுடைய தவறுகளை சொல்லாம அந்த இடத்துல அவர்கள் நல்ல மனிதர் என்று சொல்லி அவர் இரவெல்லாம் நின்று வணங்குவார், பகலெல்லாம் நோம்பு நோட்பார். அப்படியா? சல்மான் பாரிஸ் அவர்கள் அவர் வரக்குள்ளே முதலாவது சாப்பாடு நீட்டினாங்க. அவர் சொன்னா, நீ நோன்பு பிடிச்சிருக்கிறேன், நீ நோம்ப விடு, இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன். அவரை நோம்ப விட வச்சாங்க. இப்ப ஒரு மாதிரியாக நீ வந்து நஃபிலான நோம்பப்பா, நஃபிலான நோம்பு நபியவங்க ஒரு வழிகாட்டல் தந்திருக்கிறாங்க. உன்ட உடம்புக்கு ஒரு கடமை இருக்குது, உன்ட மனைவிக்கு ஒரு கடமை இருக்குது, உன்ட குடும்பத்துக்கு ஒரு கடமை இருக்குது, உன்ட விருந்தாளிகளுக்கு ஒரு கடமை இருக்குது, உன்ட இறைவனுக்கு ஒரு கடமை இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட் என்பது மிக முக்கியமான ஒன்று, இதை நீ கடைபிடிக்கணும் என்று அவர்களுக்கு அங்கு வழிகாட்டினார். அல்லாஹ் அக்பர். சல்மான் பாரிஸ் அவர்கள் அதை சொன்னதை கேட்டுட்டு அவர் நோம்ப விட்டுட்டார். இரவையில் எழும்புறார், தூங்கி அரை மணி நேரத்தில் எழும்பிட்டார், படுண்டு படுக்க வச்சாங்க. மறுவ ஒரு மணி நேரத்தில் எழுப்பினார், மறுவ தூங்க வச்சாங்க. மறுவ அவரை எழுப்பினார், மறுவ அவரை உறங்க வைத்தார். இப்ப இந்த மனிதர் தூங்க எழும்ப பார்க்கிறார், அவரை கடைசி ஒரு நாலு அரைக்கு அசான் என்று சொன்னா ஒரு 3:45 போல அல்லது ஒரு 4 மணிக்கு எழுப்பாட்டி வா தொழலாம் என்று சொல்லி ரெண்டு பேரும் தொழுதுட்டு, இன்ன ஜசதி காலைக்கு ஹக்கன், இன்ன ஜௌஜி காலைக்கு ஹக்கன், இந்த கடமைகளை சரியாக நீ நிறைவேற்றணப்பா, இதுல நீ வந்து ஒரு பொடுப்போக்காக, இதுல அலட்சியமாக, இதுல நீ வந்து ஒரு கடினத்தன்மை உள்ளவனாக, இந்த விஷயத்துல நீ மனவீச்சையில வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கக்கூடாது என்பதை ஹதரத் சல்மான் பாரிஸ் அவர்கள் இந்த வாசகத்துல சொன்ன உடனே நபி அவர்களுக்கு இந்த செய்தி எத்தி வச்ச உடனே நபி அவங்க சொன்னாங்க, சதக சல்மான், சல்மான் உண்மை உரைத்தார் என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வணக்க வழிபாடுகள் எப்படி மனிதன் நிதானத்தை கடைபிடிக்கணும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ விசுவாசிகளே, லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா ஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் ஹலாலாக்கிய வைகளை நீங்க ஹராமாக்கிக் கொள்ள வேண்டாம். உன்னோட குடும்பத்தோடு சேர்ந்திருப்பது, உடம்ப நீ ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வது, சாப்பிடுறதையும் எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடுறது, அளவு கடந்த சாப்பிடுறது இல்லை, அதே நேரம் வரக்கூடிய விருந்தாளிகளை உபசரிக்கிறது, உன்னுடைய அந்த இபாதத்திலையும் நீ நேரத்தை கொடுக்கிறது, எல்லாத்துக்கும் முறையாக நடந்து கொள்ளணுமே என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள், வழிகாட்டியிருக்கிறார்கள். அழகான ஒரு நடுநிலைமையை உம்மத்தன் வசத்தன் என்ற இந்த நிலைமையை தான் நபி அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். நீங்க அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கி விட வேண்டாம், வரம்பு மீறி நடக்க வேண்டாம். சூரத்துல் மாயிதால அல்லாஹ் தாலா சொல்கிறான், வரம்பு மீறி நடக்க வேண்டாம். இந்த அல்லாஹ் லாஹிபுல் முத்ததீர், அல்லாஹ் தாலா பெருமை அடிக்க அவர் விரும்புறதில்லை, அல்லாஹ் மனப்போக்கோட வாழக்கூடியவர்களை விரும்புறதில்லை, பூமியில அட்டகாசம் வீண்விரயம் செய்யக்கூடியவர்களை விரும்புறதில்லை. அல்லாஹ் விரும்புறதையால அல்லாஹ் சாபிரீன விரும்புறான். அல்லாஹு தஆலா யுஹிப்புல் முத்தகீன், தக்வா உள்ளவர்களை விரும்புகிறான். அல்லாஹு தஆலா யுஹிப்புல் முஹ்ஸினீன், நல்லடியார்களை விரும்புகிறான், நல்லவர்கள் செய்யக்கூடிய விரும்புகிறான். அல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் மீது தக்வா உள்ளவர்களை, நலவு செய்யக்கூடியவர்களை, நிதானமாக நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். பெருமை கிபர் அல்லாஹ் தஆலா விரும்புறதில்லை. அதே நேரம் அல்லாஹ் தஆலா வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் நேசிப்பது கிடையாது. அதனால அல் கஸ்த வல் கஸ்த தப்லுகு, நடுநிலையாக இருந்து உங்களுடைய இலக்கு அடைய முயற்சி எடுக்க வேணுமே தவிர மனவீச்சையில வாழ்ந்து மார்க்கத்தை கூட உங்களோட மனவீச்சையின் படி நீங்க நடாத்த முடியாது. ஒவ்வொரு எட்டுக்கும் அது எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எமக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது நாங்க இந்த நிலைமையை தவறும் பொழுதுதான் இப்படிப்பட்ட தீவிர போக்குகள் உண்டாகிறது என்பதை மனசுல எடுத்துக்கொண்டு நாம் எல்லோரும் அல்லாஹ் இடத்துல பிரார்த்திப்போம், துவா செய்வோம், அல்லாஹு தாலா இன்றைக்கு நான் மிக இந்த கெசட்டை கையில் எடுத்துட்டு இதை பத்தி யோசிக்கும் பொழுது நான் பலவிடத்தும் ஜும்மா குத்பாக்கள்ல இதை சொல்லியிருக்கிறேன். முக்கியமான லாயர்களோட நாங்கள் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம், அரசாங்கத்துடைய உயர்மட்டத்தோட பேசிக் கொண்டிருக்கிறோம். இது எந்த வகையில நாங்கள் இதுல இருந்து விடுவிக்கலாம், இந்த இதுல ஒரு 60-70 பேருடைய பேர் இருக்குது. இது இல்லாமலும் இன்றைக்கு 200 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் நாங்கள் பரிகாரம் செய்யறது எங்களோட கடமையாக இருக்கிறது. இது 200 நின்றுவிட வேண்டும். இதுக்கு மேலும் இந்த நாட்டில் உலகத்தில் இப்படிப்பட்ட நிலைமைகள் வரக்கூடாது. அதுக்கு ஒரு காரணமாக அமைவதுதான் இந்த தவறான தீனை விளங்கிக் கொண்டு போறது தான் அதுக்கு காரணமாக. அது எங்கிருந்து ஆரம்பிக்கும், இங்கிருந்து ஆரம்பிக்கும். சிலருக்கு வஸ்வாஸ், ஷைத்தான் வஸ்வாஸ் போடுவான். வது எடுப்பார், வது எடுப்பார், வது எடுத்து முடிய மாட்டார். தக்பீர் கட்டுவார், தக்பீர் கட்டுவார், தக்பீர் கட்டு முடிய மாட்டார். இது ஒரு வகையான நோய். இன்னொரு வகையான நோய் அது என்னது, உண்ட வரம்பு மீறி செய்யறது. அல்லாஹ் காட்டி தந்ததை விட கூட செய்ய போறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முன்மாதிரியை வச்சிருக்கிறாங்களோ அதை விட கூட செய்ய போறது. மார்க்கத்தை தவறாக புரிந்து கொள்வது, மார்க்கத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் வரம்பு மீறி போகக்கூடிய நிலைமை உண்டாகிறது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் யூதர்களை ஏசின நேரத்தில் நபி அவங்க எப்படி நிதானத்தை வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த அல் ஹவுலா பின் துத்வைத் என்ற பெண்மணி வணக்கத்தில் கூட மூழ்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணியை நபி அவர்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். ஜெய்னப் ரழியல்லாஹு அன்ஹா மச்சதுல கயிறை கட்டிட்டு நஃபிலான தொழுகைகளில் ஈடுபட்டு தன்னை கஷ்டத்தில் ஆக்கும் பொழுது நபி அவர்கள் எப்படி வழிகாட்டியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஹஜரத் முஆஸ் இப்னு ஜபல் ஆலம்பில் ஹலால் வல் ஹராம், ஹலால் ஹராமை தெரிந்த அந்த சஹாபி அவர்கள் அங்கு தொழுகையில மிக ஆர்வம் காட்டி ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர். அவர் தொழுகையில வணக்கத்தில் கூடுதலான கவனம் செலுத்தி அவர் போய் நடக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு நபி அவர்கள் எச்சரிக்கை செய்து உம்மத்துக்கு பொறுப்பானவர்கள் எப்படி இருக்கணும் என்று வழிகாட்டியிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ருடைய விஷயத்தில் ஆர்வம் காட்டின நேரத்தில் எப்படி நபி அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். இது போன்ற சம்பவங்கள். அதே நேரத்தில் அபு தர்தா, உம்மு தர்தா, சல்மான் ஃபாரிஸ் அவர்களுடைய இந்த ஒரு சில சம்பவங்களை நான் இங்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த விஷயங்களை மனசுக்கு எடுத்து குர்ஆன் சூரத்துல் மாயதா சொல்லக்கூடிய அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கி விடாமல் அதனால் பல கஷ்டங்கள் ஏற்பட்டுவிடும், வரம்பு மீறி போகக்கூடாது. வணக்கமாக, தொழுகையாக, எதிரியை ஏசுறதாக இருந்தாலும், பகைவனை திட்டுவதாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் நிதானமான வார்த்தைகள் தான் கடைபிடிக்க வேண்டும். ஏசுவதை விட அது மன்னிப்பதுதான் மேலாதது என்பதை சூரத்து நஹல்ல நேற்று நான் சுட்டி காட்டியதை போன்று எடுத்து நடக்க வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் தெரிவிச்சுவானாக. வல்ல அல்லாஹ் எம்மை இந்த சோதனையிலிருந்து விடுவித்து உலகத்துக்கும், நாம் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல உலக மக்கள் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும், 600 கோடி மக்களுக்கும், 700 கோடி மக்களுக்கும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஒற்றுமையும் நிதானத்தையும் போதிக்கக்கூடிய, முன்வைக்கக்கூடிய, வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹ் ஆக்குவதோடு இந்த நாட்டில் யாரெல்லாம் சிறை வாசலில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விடுவித்து அந்த குடும்பங்களுக்கும் விமோசனத்தை பெற்றுத்தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக என்று துவா செய்தவனாக வாஹிருதாவா. அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.